மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே பல கேள்விகள் சந்தேகங்கள் எங்களுக்கு எழுத்து மூலமாகவும் நேயர்கள் நேரடியாகவும் மற்றது மின்னஞ்சல் மூலமாகவும் வந்திருக்கின்றன. ஆசிரியர் சிவனேசன் அவர்களும் இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் கலந்து கொள்ள முடியாதபடியினாலே நாங்கள் இந்த எங்களுடைய நிகழ்ச்சியை இன்றைக்கு இருக்கின்ற கேள்விப்பதிகளையும் விடயங்களையும் வைத்துக் கொண்டு தொடங்குவதாக இருக்கின்றோம். அதில் பல பெரியவர்களும் இளைஞர்களும் கூட கலந்து கொண்டு தங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு அதை கலந்துரையாடி வருகின்றோம். அதிலே எங்களுடைய பதில்கள் எங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்களாக இல்லாமல் எங்களுடைய ஞானிகள் எங்களுடைய சமயத்திலே இருக்கின்ற மூல நூல்கள் வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், திருமுறைகள், மேகண்ட சாஸ்திரங்கள், ஞானிகளுடைய அருள் வாக்குகளை அடிப்படையாக ஆதாரமாக வைத்து இந்த கலந்துரையாடலை நடத்தி கொண்டு வருகின்றோம். அதான் இங்கே முக்கியமான விஷயம். யாரும் எதுவும் சொன்னாலும் கூட இந்த ஆப்த வாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரமாணம் எங்களுக்கு முக்கியம் எங்கட சமயத்திலே. அப்ப அந்த விதத்தின்படி இந்த இடம் நடந்து கொண்டு வருகின்றது. சுவாமினி ஸ்திரானந்த சரஸ்வதியன் என்ற அம்மையார், இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய சிஷ்யை, வடமொழி வேதங்கள் எல்லாம் படித்து வேதங்களில் மிகவும் எக்ஸ்பர்ட்டாக ஸ்காலராக இருப்பவர். அத்வைத சம்பிரதாய மாதிசங்கரருடைய அத்வைத சங்கரதாயத்தின் குருபரம்பரையிலே வந்தவர். அவர் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் தான், புல்வெளி என்ற ஊரைச் சேர்ந்தவர். தற்பொழுது இந்தியாவில் வசித்து வருபவர். அவருடைய சத்சங்கத்திலே அவர் கலந்து கொண்டு எங்களுடைய சத்சங்கத்திலே கேள்விப்பதிகள் கலந்துரையாடல்களிடையே கலந்து கொள்வதற்காக எங்களுக்கு இணங்கியுள்ளார். இது ஒரு பெரிய பாக்கியம். எப்பொழுதும் இந்த ஆப்த பாக்கியங்களை கேட்பது முக்கியம். இரண்டாவதாக யாரிடம் கேட்கின்றோம் என்பது இரண்டாவது முக்கியம். அதாவது இதை ஒரு ஸ்காலர்ஸிடம் கேட்பதை விட அந்த இதை தாங்கள் வாழ்க்கையிலே இதை அனுசரித்து கடைபிடிக்கிற ஸ்பிரிச்சுவல் சாதகாசம் என்று சொல்லுவோம். அதாவது இதை தாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழுபவர்கள், வாழ முயற்சிப்பவர்களுடைய வாயினாலே இந்த ஆப்த வாக்கியங்களை கேட்பது இரண்டாவது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அம்மையார் இங்கே வந்திருக்கின்றார். அவர் எங்களுடைய சத்சங்கத்திலே கலந்து கொள்ளுகின்றார். அடுத்ததாக இன்றைக்கு எங்களுடைய இந்த கிழமை வந்து பார்த்தோம் என்றால் எங்களுடைய ஃபாதர்ஸ் டே வருகின்ற நினைவு நாளாக இருக்கின்றது. இந்த ஃபாதர்ஸ் டே என்பது அதாவது எல்லோரும் தங்களுடைய தந்தையர் நினைவு தினம் என்று சொல்லுவார்கள். தந்தையர் தினம், நினைவு தினம் என்று சொல்ல முடியாது, தந்தையர் தினம். வாழுகின்ற தமது பெற்றோரிலே தந்தை மாறை கௌரவிக்கின்ற, நினைவு கொள்ளுகின்ற, அவர்களை சென்று கவனித்து அவர்களை அன்பை, தமது அன்பை, தம்முடைய நன்றி கடனை, தம்முடைய பாசத்தை தெரிவித்து தருகின்ற தினம். இதையும் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய சமயத்திலே இந்த பெற்றோரை பேணுதல் மிகவும் முக்கியமான ஒரு கடமையாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சமயம் மட்டுமல்ல, எல்லா மதங்களுமே அதை சொல்லுகின்றது. கிறிஸ்தவ மதத்திலே இந்த மோசேக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளிலே உண்டு, 10 commandments உண்டு. உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணி இந்த உலகத்திலே 100 காலம் ஜீவித்திருப்பாயாக. அந்த பெற்றோரை கனம் பண்ணுதல் 10 கட்டளைகளிலே உண்டு. இஸ்லாத்திலேயும் இது சொல்லப்படுகின்றது. எங்களுக்கும் இது இருக்கின்றது. பெற்றோரை மாத்ரு தேவோ பவ, மாதாவை வணங்குகின்றேன். பித்ரு தேவோ பவ, பிதாவை வணங்குகின்றேன் என்பது எங்களுடைய வேத பாக்கியம். இந்த உலகத்துக்கு எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு உடலை கொடுத்து, உருவை கொடுத்து, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து, கேள்வியை கொடுத்து, உணவை கொடுத்து எங்களை உருவாக்கிய பெற்றோர்களுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதான் அந்த பெற்றோருடைய கடன். அதிலே சொல்லுவார்கள், இந்த இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு, த ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், த ஹவுஸ் ஹோல்டர்ஸ், த ஹவுஸ் ஹோல்டர் லைஃப்ல வந்து 5 தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். 5 டியூட்டிஸ் ஃபார் த ஆல் த ஹவுஸ் ஹோல்டர்ஸ். அது என்ன 5 டியூட்டிஸ் என்று கேட்டார், அதை சொல்லுவார்கள் பஞ்ச ஜக்ஞம் என்று சொல்லுவார்கள் வேதத்திலே. அழகாக வள்ளுவர் சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. அதாவது தென்புலத்தார், தென்புலத்தார் என்பது எமக்கு உதிரத்தையும் சதையையும் இந்த மரபணுக்களையும் தந்து உதவிய எமது பெற்றோர், அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய தந்தையர் தாயர், அவருடைய முன்னோர்கள், அவ்வளவு பேரையும் தென்புலத்தார் என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக சொல்லுவார்கள் அந்த தென் புலத்தார் கடனை பித்ரு கடன், அப்ப இருக்கின்ற பொழுது நாங்கள் எமது மாதா பிதாவுக்கு உதவி செய்து வர வேண்டும், அவர்களுடைய நன்றி கடனாக இருக்க வேண்டும். சொல்லுவார்கள், அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர்களை பேணி பாதுகாப்பதும் அன்பு செலுத்துவதும் எமது தலையாய கடன். அந்த பெற்றோருடைய மனம் குளிர்ந்தால், வயிறு குளிர்ந்தால் எம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அவர்கள் மனம் வெதும்பினால், வயிறு காய்ந்தால், ஐயோ என்னுடைய பிள்ளை இப்படி செய்யவில்லையே, அல்லது நான் இப்படி செய்துவிட இப்படி செய்கின்றான் என்று மனம் நொந்தால், எமது பிள்ளைகள் சந்ததி விளங்காது. எமது பிள்ளைகளுக்கு கல்வி பிரச்சனை, நடத்தைகள் ஒழுக்கங்களிலே பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை, சட்டத்துடன் பிரச்சனை, விபத்துக்கள், துர்மரணங்கள், இதெல்லாம் இதுதான் பித்ரு சாபம் என்று சொல்லுவார்கள். வேணுமென்று சாபம் போடுவதல்ல, ஆனால் அந்த மனசிலே அந்த வேதனை கசிந்து கொண்டிருந்தால், எமது பெற்றோர்களுடைய மனதிலே அது இருந்து கொண்டிருந்தால், அது ஒருபோதும் எமது பிள்ளைகளுக்கு வாழ வைக்காது. அதை நன்றாக உணர்ந்து கொண்டு இந்த பெற்றோரை ஒவ்வொருவரும் தம்மால் இயன்ற அளவு, தம்முடைய உழைக்கிற பணத்திலே, சம்பளத்திலே அல்லது வருமானத்திலே ஒரு சிறு பகுதியை எங்கள் பெற்றோருக்கு என்று இறக்கி வைக்க வேண்டும். பெற்றோர்கள் இல்லாதவர்கள் அவருடைய ஞாபக தினமாக அந்த மாலயம் மற்றும் அமாவாசை திதி அது வருகின்ற பொழுது அவர்களுடைய பெயரிலே ஏழைகளுக்கு அன்னதானம், பிராமணருக்கு போஜன தானம், இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்து வர வேண்டும் அவர்களுடைய பெயரிலே. அது முதலாவது கடன். அதே போல அடுத்ததாக தெய்வம், தென்புலத்தாருக்கு அடுத்தது தெய்வம், தெய்வத்தை வணங்குதல், அதற்குரிய வழிபாடுகளை செய்தல் இரண்டாவது கடன். மூன்றாவது விருந்து, விருந்தினர்களை உபசரித்தல் மூன்றாவது கடன். விருந்து என்று சொல்லுகின்ற போது அதிதி என்று சொல்லுவார்கள். அதிதி என்றால் அறிவிக்காமல் வருபவர் அதிதி. இப்போ போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாரதில்லை, சில பேர் வந்தா சொல்லுவார்கள் சொல்லிப்பட்டு வரையிலே என்று சொல்லுவார்கள். அறிவிக்காமல் வருபவர் அதிதி. அப்ப ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ என்று சொல்லுவார்கள். அதிதியும் கூட தெய்வத்துக்கு உபச்சாரமாக செய்வது போல விருந்தினர்களையும் உபசேட்டு வரவேற்று உபசரிக்க வேண்டும். அடுத்ததாக ஒக்கல். ஒக்கல் என்று சொன்னால் இங்கே சுற்றத்தார்கள். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய உறவினர்கள் சுற்றங்களை ஒவ்வொருவருக்கு ஒரு கஷ்ட காலம் வரும் பொழுது, துன்ப காலம் வரும் பொழுது, தீவுகள் வரும் பொழுது உதவி செய்தல் வேண்டும். கஷ்டத்திலே இருக்கிறவர்களுக்கு, இங்கே இருக்கிறவர்களுக்கு சிலவுடைய தாயகத்திலே அவருடைய சகோதரர்கள், அவருடைய ஒன்று விட்ட சகோதரர்கள், அவருடைய தாய் தந்தையர், சித்தப்பா, பெரியப்பா, அவருடைய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமான சில உதவிகளை செய்தல் உங்கள் கடமை, சுற்றத்தாருக்கு செய்தல் கடமை. அது ஒன்று. அடுத்ததாக தான் தன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும். நீ உன்னை கவனிக்காவிட்டால் எப்படி மற்றவர்களை கவனிப்பது? இது வள்ளுவர் சொன்ன பஞ்சஜக்யம், ஐந்து கடவுள். இதையே வேதங்கள் வேறு விதமாக சொல்லுகின்றன. வேதத்தில் சொல்லுவார்கள் பித்ரு ஜக்ஞம், அதாவது பெற்றோர்கள் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடன். அடுத்ததாக தேவ ஜக்ஞம், தெய்வத்துக்கு செய்கின்ற கடன். அடுத்ததாக மனுஷ ஜக்ஞம், நாங்கள் முந்தைய விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டும், உறவினர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இது சகல மனுஷ மற்ற மனுஷர்களுக்கு கருணை காட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அந்த மனுஷ ஜக்ஞம் செய்ய வேண்டும். அது மனுஷ ஜக்ஞம். அடுத்ததாக ரிஷி ஜக்ஞம். ரிஷி ஜக்ஞம் என்றால் இப்படிப்பட்ட விஷயங்களை, ஆத்மீக விஷயங்களை, வேத ஆகம வார்த்தைகளை, ஆப்த வாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், இதை பரப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும். சில பேர் சத்சங்கம் வைப்பார்கள், கூட்டங்கள் கூடுவதற்கு உதவி செய்வார்கள், இதுகளுக்கு போய் கேட்டுக் கொள்வார்கள். அதாவது ரிஷிகள் தங்களுக்கு தந்துவிட்டு போன இந்த சொத்தை அறிந்து கொள்வதும், அவற்றை மற்றவர்கள் அறிவதற்கு உதவி செய்வதும் ஒரு பெரியொரு கடனாக இருக்கின்றது. அதுதான் அந்த ரிஷி ஜக்யம் என்று சொல்லுவார்கள். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல் என்று சொல்லி இதையெல்லாம் முன்னரே சொல்லிவிட்டிருக்கின்றோம். அதாவது இந்த விதமான முயற்சிகள் அல்லது இந்த விதமான புண்ணியங்களை செய்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. அப்ப அந்த இந்த நூல்களை மற்றவர்கள் கேட்பதற்கு, ரிஷிகளுடைய ஆப்த வாக்கியங்களை மற்றவர்கள் கேட்பதற்கு உதவி செய்வதே ஒரு பெரிய தபம். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நல் பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா ஈனமினா அதன் பொருளை சிந்தித்தல், ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. அதான் இந்த ஆப்த வாக்கியங்களை இறைவன் சொன்னதை, அடியார்கள் சொன்னதை, அந்த வழிவழி வந்த வாக்கியங்களை பரப்புபவர்களுக்கு அனுசரணை செய்ய வேண்டும். அவர்களுக்கு உதாரணம் வானொலியிலே இந்த இடம் கொடுக்கின்றார்கள், இந்த வானொலியிலே இந்த இடம் கொடுப்பவர்களுக்கு அதான ஒரு பயன் பெறுகின்றது. அந்த அது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இதை கேட்பவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவது, மற்றது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒழுங்கு பண்ணுவது, இப்படிப்பட்ட குருமார் வரும்பொழுது அவர்களை ஆதரித்து அனுசரித்து அந்த வார்த்தைகளை கேட்பது, மற்றவர்களுக்கு இவற்றை அறிவிப்பது, புஸ்தகங்கள் நூல்கள் மற்றது இருவட்டுகள் மூலமாக இவற்றை செய்வது, இது எல்லாம் இந்த ஆப்த வாக்கியங்களை பரப்பும் முயற்சி. இது எல்லாம் ரிஷி யக்ஞம், எங்களுடைய ரிஷிகள் தேவர் அவர்களுடைய குருமார்களுக்கு நாங்கள் செய்கின்ற கடன். இதுவே இறைவனை அடைகின்ற எழில் ஞான பூசை, ஒரு ஞான பூசை என்று சொல்லி சிவஞான சித்தியாரில் சொல்லி இருக்கின்றது. அடுத்ததாக பூத யக்ஞம். பூத யக்ஞம் என்றால் மற்ற உயிர்களை நேசிக்க வேண்டும், மற்ற உயிர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். யாவர்க்குமா ஆவுக்கொரு வாயுரை, இது திருமந்திரம். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் ஆவுக்கொரு வாயுரை என்று சொல்லுவார்கள். ஒரு பசுவுக்கு ஒரு பொடி புல்லு. அது மாதிரி அந்த மற்ற உயிர்களை ஆதரித்தல், வாயில்லா பிராணிகளை ஆதரித்தல், இந்த பஞ்சமகா யக்ஞங்களாக இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கடன்களிலே ஒன்றுதான் எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் எங்களுடைய அன்பை பாசத்தை தெரிவித்தலும், அவர்களுடைய கடமைகளை செய்து வருதலும். இதிலே மிகவும் முக்கியமான ஒன்று. இதிலே இன்றைக்கு ஞாபகம் இல்லாதவர்கள் இதை பார்த்து இந்த கிழமைகளிலே தங்களுடைய பெற்றோரை சென்று சந்திக்கலாம், வேறு இடத்தில் இருக்கிறவர்கள் தொலைபேசியிலே அழைத்து கதைக்கலாம், அவர்களுக்கு சில பரிசு பொருட்களை அல்லது பண உதவியை அவர்களுக்கு வசதிக்கு செய்யலாம். அவர்கள் சொல்வதை எதிர்பார்க்க மாட்டார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், பிள்ளை எனக்கு எல்லாம் இருக்குது, ஒன்றும் தேவையில்லை என்று. அதுதான் பெற்றமெனம். பித்தமெனம் பித்து, பிள்ளமெனம் கல்லு என்று சொல்லுவார்கள். அதற்காக நாங்கள் செய்யாமல் இருப்பதில்லை. வீரனுக்கு தக்கன வீக்கம், எங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி நாங்கள் அதை செய்து கொண்டு வர வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு சாமானுக்கு எவ்வளவு வண்டி கொடுக்கிறோம், ஒரு வீடியோ கேமுக்கு எவ்வளவு செலவழிக்கின்றோம், ஒரு கம்ப்யூட்டர் கேமுக்கு எவ்வளவு செலவழிக்கின்றோம், ஒரு விடுமுறை பயணத்துக்கு எத்தனை $100 $1000 செலவழிக்கின்றோம். அது மாதிரி இந்த பெற்றோர்களுக்கு அதை விட முக்கியமான விடயம். அதனுடைய பெற்றோருக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் உதவியையும் செய்ய வேண்டிய காலம். அப்ப இந்த தந்தைய தினத்திலே அதையும் நாங்கள் ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப அடியார்களுக்கு இந்த தீட்சையை பற்றி பல கேள்விகள் இருக்கு. இந்த தீட்சை என்றால் என்ன? தீட்சை என்றால் சிம்பிளா சொன்னால் இனிஷியேஷன். அதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதிலே போவதற்கு, அதிலே தங்களுடைய கருமங்களை தொடக்குவதற்கு ஒரு ஆதாரமாக இருப்பது தீட்சை, இனிஷியேஷன் என்று சொல்லுவார்கள். தி என்றால் கொடுத்தல், ஷா என்றால் அழித்தல். ஞானத்தை கொடுத்து அஞ்ஞானத்தை அழிப்பது தீட்சை, அதான் தீட்சை. அப்ப கேட்பார்கள், இது தீட்சை எடுக்கிற எல்லாருக்கும் ஞானம் வந்துட்டுதோ? அதான் அடுத்த கேள்வி. அப்படி என்று அல்ல. இந்த தீட்சைக்கு இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. இது என்னென்று கேட்டால், இது எங்கே இருந்து இந்த தீட்சையிலே என்ன செய்வார், இந்த குருவானவர், அந்த குரு வந்து சிவமூர்த்தமாக பாவிக்கிறோம். அதாவது இறைவனே அந்த குரு ஊடாக அதை எங்களுக்கு தருவதாக நினைத்து கொள்ள வேண்டும். குருவை வணங்குகின்ற பொழுது இறைவனை வணங்குவதாக நினைக்க வேண்டும். அப்ப இந்த குருவுக்கூடாக என்ன வருகின்றது என்று கேட்டால், இந்த மந்திரம் வருகின்றது, செய்தி வருகின்றது. இந்த செய்தி எங்கே இருந்து வந்ததென்றால், சதாசிவன் சிவனிடமிருந்து வந்தது. அந்த சிவனிடமிருந்து எத்தனையோ பாரம்பரியமாக வந்த இந்த மந்திரத்தை, இந்த உபதேசத்தை நாங்கள் ஒஃபீஷியலாக உத்தியோகபூர்வ ரீதியாக வேண்டிக் கொள்வது எங்களுக்கு ஒரு அத்தாரிட்டியை தருகின்றது. அதாவது சிவன் யாருக்கு சொன்னார் என்று சொன்னால், சிவன் சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் என்ற நான்கு முனிவர்களுக்கு சொன்னார். கல்லாள மலத்தின் கீழிருந்து சொன்னார். தெற்கு முகமாக அமர்ந்திருந்து சொன்னார். கையிலே சின்முத்திரையுடன் இருந்து சொன்னார். இதுதான் தட்சிணாமூர்த்தம். இதை சொன்னவர்கள், எங்களுக்கு ஆடி மாசம் முடிந்த ஆடிப்புறப்போடு எங்களுக்கு தட்சிணாயனம் தொடங்கும். தை மாதத்தோட உத்தராயணம் தொடங்கும், ஆடிப்புறப்போட தட்சிணாயனம் தொடங்கும். இந்த தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமி வருகின்ற பொழுது, ஆடி பௌர்ணமி வருகின்ற பொழுது சிவன் இதை உபதேசித்தார். அந்த பௌர்ணமி தான் குரு பௌர்ணமி. அன்றைக்கு தான் எல்லாரும் குரு பூஜை வியாச பூஜை என்று செய்வார்கள். இந்த இறைவன் உபதேசித்த இந்த மரபு எங்களுக்கு எப்படி வருகின்றது என்று கேட்டால், அந்த சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரோட அந்த சனத்குமாரர் வந்து இதை உபதேசித்தார் சத்திய ஞான தரிசினிகளுக்கு. சத்திய ஞான தரிசினி உபதேசித்தார் பரஞ்சோதி முனிவருக்கு. இந்த பரஞ்சோதி முனிவர் வான் வழியாக யோக சித்தி பெற்றவர், வான் வழியாக பயணம் செய்து கொண்ட பொழுது, இது 11th century நடக்கின்றது, கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னர், அங்கே திருவண்ணாமலையிலே மெய்கண்டார் என்ற குழந்தை. அந்த மெய்கண்டார் என்ற குழந்தை திருவண்ணாமலையுடைய தன்னுடைய மாமனார் வீடு காங்கேய பூபதி என்று அவருடைய வீட்டு முற்றத்திலே இருந்து இந்த 2 வயது குழந்தை விளையாடி கொண்டிருக்கின்றது. வான்வழியே சென்ற பரஞ்சோதி முனிவருக்கு திருவருளாலே உணர்த்தப்படுகின்றது இந்த குழந்தை பக்குவமுள்ள குழந்தை. முற்பிறப்பிலே சரியகிரிய யோகங்கள் செய்து அனுசரித்து ஞானம் பெறுவதற்கு பக்குவமுள்ள குழந்தை. அப்ப இந்த குழந்தை உணர்த்தப்பட பரஞ்சோதி முனிவர் அங்கிருந்து இறங்கி வந்து காங்கேய பூபதி இல்லத்திலே முற்றத்திலே விளையாடி கொண்டிருந்த 2 வயது குழந்தைக்கு அவர் என்ன செய்கின்றார், தீட்சை கொடுக்கின்றார். தீட்சை கொடுத்து அந்த 2 வயது குழந்தைக்கு சன்னியாசமும் கொடுக்கின்றார். அந்த சன்னியாசத்திலேயும் பரமகம்ச சன்னியாசம் என்று சொல்லப்படுகின்ற உத்தமமான சன்னியாசத்தை கொடுக்கின்றார். இன்றைக்கெல்லாம் பரமகம்சர் என்று சொன்னால் என்ன என்று விளங்க வேண்டும். பல பேர் பெயருக்கு பின்னால பரமஹம்சர் பரமஹம்சர் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இந்த பரமஹம்சர் என்றால் என்ன அர்த்தம் என்று விளங்க வேண்டும். பரமஹம்சர் என்றால் சன்னியாசத்திலேயே உத்தமமான சன்னியாசத்தை பரமஹம்ச சன்னியாசம். இது எங்கே இருக்குது, பரிபராஜக உபனிஷத்துல இருக்குது. எங்களுக்கு வேதங்கள் போல வேதங்களுடைய ஒவ்வொரு வேதங்களுடைய பிரிவுகளுக்கும் அதனுடைய ஞான பாதம் அந்த உபதேசங்களை சொல்லி ஞான பாதம் என்று அதை உபதேசமாக உபனிஷத் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு உபனிஷதங்கள் 1131. என்னடா வேதங்களுக்கு கிளைகள் அல்லது பிரிவுகள் 1131. ஒவ்வொரு கிளைகளிலே உச்சியிலும் அதிலே உச்சியிலே அந்த முடிவாக இருப்பது இந்த வேத அந்தம். வேதத்தின் முடிவாக இருப்பது இந்த உபனிஷதங்கள். இந்த உபனிஷதங்கள் 1131 108 உபனிஷதங்கள் தான் எங்களுக்கு இதுவரை அச்சில வந்திருக்கு. இந்த 108 உபனிஷதங்கள்லையும் 10 உபனிஷதங்கள் தான் பிரதானமானவை. தசோபனிஷத் என்று சொல்லுவோம். இந்த தசோபனிஷத்துக்கு அப்பாலே இருக்கிற 108 ஒன்று பரிபராஜக உபனிஷத். இந்த பரிபராஜக உபனிஷத் வந்ததெல்லாம் ராமகிருஷ்ண மிஷன்ல இதெல்லாம் அழகாக வடமொழி மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்போடு போட்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு இந்த பயணம் போவர்கள் எல்லாம் ராமகிருஷ்ண மடன் இந்தியாவில் அங்க மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் வீதியில பார்த்தாங்கால ராமகிருஷ்ண மிஷனுடைய புஸ்தக சாலை இருக்கின்றது. அங்கே இந்த நூல்களை பெற்றுக் கொள்ளலாம். இதுவெல்லாம் பல விலையுள்ள நூல்கள் மட்டுமல்ல, இங்க இந்த கனடியன் டாலருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு $10 நீங்கள் இவ்வளவு புஸ்தகங்களும் வேண்டி விடலாம். அப்படி அது மட்டுமல்ல, சைவ சன்னியாச பத்ததி என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது இந்த சன்னியாசிகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய உடை எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி அவர்கள் மக்களுடன் பழக வேண்டும், எப்படி அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும், இதெல்லாம் இருக்கின்ற சன்னியாசிகள் ஒரு இடத்திலே எவ்வளவு காலம் தங்க வேண்டும் என்பதிலே கூட நியதி இருக்கின்றது. அவர் சொல்லுவார்கள், ஒரு கிராமத்துக்கு போனா 1 நாள் தங்கலாம் அல்லது 3 நாள் தங்கலாம், பட்டணம் என்றாலும் அப்படித்தான். அதுக்கு மேலே அவர்கள் அந்த இடத்திலே தங்கக்கூடாது. ஒரு பரிபராஜக சன்னியா போய்கொண்டே இருப்பார்கள். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் வரும், சாதுர் மாசம் மழைக்காலம். 4 மாசம் எங்களுக்கு மழைக்காலம் இருக்கின்றது. சாதுர் மாசம், சதுர் என்றால் 4. இந்த 4 மாசங்களில் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷனாக ஒரு இடத்துல இருப்பார்கள். அந்த இடத்துல அவர்கள் இருக்கின்ற காலத்திலே அங்கு இருக்கிறவர்கள் அந்த மழைக்காலம் குளிர்காலத்திலே பயிர் தொழில் வேறு தொழில் இருக்காது, அவர்களை அணுகி அந்த அவர்களுடைய நூல்கள் உபதேசங்களை பெற்றுக் கொள்வார்கள். அது ஒரு போர். இதுதான் இந்த சன்னியாச தர்மம். இப்ப எல்லாம் நாங்கள் பிளேன்ல போகின்றவர்கள் சன்னியார்கள் ஹோட்டலில் வந்திருக்கிறார்கள், கான்ஃபரன்ஸ் கால்ல அல்லது இதுலதான் அவர்களுடைய உபதேசமே நடக்கின்றது. காலத்துக்கேற்ற சில இதுகள் வந்தாலும் அடிப்படை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சன்னியாச விதிகள், இது சைவ சன்னியாச பத்ததி என்று சொல்லுவார்கள். இதை சூரியனார் கோயில் ஆயிரம் இந்தியாவில எல்லாம் போய் நவகிரக கோயிலுக்கு எல்லாரும் போவார்கள். இன்னந்துக்கு போறார்களோ, நவகிரகங்களுக்கு எங்களுக்கு மிகவும் பயம் இருக்கின்றது. கிரகங்களுக்கும் நவக்கிரக கோயிலுக்கு போன சூரியனார் கோயில் என்று இருக்கின்றது. ஒரே ஒரு சூரியனார் கோயில் இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்திலே. அந்த சூரியனார் கோயிலுக்கு போவார்கள். அங்கே இருப்பது நவகிரகங்களில் ஒன்றான சூரியன் அல்ல, அங்கே இருப்பது சிவசூரியன். சிவரை சூரியனை சிவசூரியனாக பாவிப்பது சைவ மரபு. சூரிய நாராயணனாக பாவிப்பது வைஷ்ணவ மரபு. இவருடைய பூஜைகளிலே எல்லாம் சொல்வார்கள், சூரிய பூஜையிலே தொடங்கி சண்டேஸ்வர பூஜையிலே முடியும். சூரியாதி சண்டாந்த பூஜை என்று சொல்லுவோம். இந்த சூரிய வழிபாட்டில் அங்க வந்து சிவசூரியன். இதுக்கு அடுத்த ஆதாரம் என்று கேட்டால், சண்டேஸ்வரர் இருக்கிறார் இந்த சூரியனுக்கு. நவகிரகங்களுக்கு சண்டேஸ்வரர் கிடையாது, ஆனா இந்த சூரியனுக்கு தேஜு சண்டர் என்று சண்டேஸ்வரர் இருக்கிறார் அந்த சூரியனார் கோயில். அந்த கோயிலுக்கு போய் வழிபடுவார்கள். அந்த கோயிலுக்கு பக்கத்திலே அந்த கோயிலுக்கு முன்னாலேயே சில சன்னியாசிகளை பார்ப்பீர்கள். ஓடு வச்சு கொண்டு அவர்கள் அந்த பிட்சைக்கு இருப்பார்கள். அந்த சன்னியாசிகள் பக்கத்திலே இருக்கிற சூரியனார் கோயில் ஆதீனத்தை சேர்ந்தவர்கள். சூரியனார் கோயில் ஆதீனத்தில் இருந்த சிவாக்கிர ஜோகி கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னர் இருந்தவர். அவர் இந்த ஆகமங்களிலே சன்னியாச விதியை பற்றி எழுதின குறிப்புகள் எல்லாவற்றையும் தொகுத்து
சைவ சந்நியாச பத்ததி. பத்ததி என்றால் ஹேண்ட் புக். இப்ப டெக்ஸ்ட் புக் பெருசா இருக்கும், ஆனா நாங்கள் அதுல இருந்து ஒரு ஹேண்ட் புக் செய்வோம் இல்லையா. அப்ப ஆகமங்கள் தான் இதெல்லாம் விரிவாக இருக்கிறது. ஆகமம் ஆகி நின்று அன்னைத்தான் தாழ்வாக, மாணிக்க வாசகர் படிக்கின்றார். சைவத்திலே ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 207. இது வெற்றில இருக்கின்ற அந்த சில பகுதிகளை சுருக்கி செய்தான் பத்ததி. இப்ப கோயில் கிரியைகளுக்கெல்லாம் பத்ததி இருக்கின்றது. இந்த கிரியைகள் செய்வதற்கு பத்ததி இருக்கின்றது. அகோரஸ்வாச்சாரிய பத்ததி, சோமசம்ப பத்ததி எல்லாம் இருக்கின்றது. யாழ்ப்பாண மரபுகளிலே கிரியைகள் எல்லாம் பொதுவாக அகோர சிவ பத்ததியை வச்சு தான் செய்வார். தென்னிந்தியாவில் வந்து சோமசம்பு பத்ததி. அதான் சில கிரியைகளிலே வித்தியாசம் இருக்கும். கோயில் கிரியைகள் என்றாலும் சரி, வீட்டு கிரியைகள் என்றாலும் சரி, சில வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த சன்னியாச மரபு எப்படி இருக்க வேண்டும் என்று தொகுத்து சொல்ற ஹேண்ட் புக் தான் சைவ சன்னியாச பத்ததி. அப்ப இதெல்லாம் இந்த பரமஹம்ச சன்னியாசம் என்றா என்னன்னு சொன்னோம். இந்த பரமஹம்ச சன்னியாசத்தை அவர் கொடுத்து கொண்டு வருகின்றார். அந்த கொடுத்தவுடன் அந்த பிள்ளைக்கு அந்த ஞானம் வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த 28 ஆகமங்கள்ல ஒன்றது வந்து ரௌரவ ஆகமம். இந்த ரௌரவ ஆகமத்திலே பாச விமோசன படலத்திலே இருக்கின்ற சிவஞான போத என்று சொல்லப்படுகின்ற 12 சூத்திரங்களையும் இந்த மெய்கண்டாருக்கு சொல்றார். 2 வயசு பிள்ளைக்கு இந்த 12 சூத்திரங்களையும் 2 வயதுக்கு பிள்ளைக்கு சொல்லி அத்தோட இவர் உபதேசத்தை முடிக்க இந்த பிள்ளைக்கு ஞானம் வந்தது. தீட்சையினார் சொல்வார்கள், ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்ற மெய்கண்டார் இணைத்தால் போட்டி. 4 சிவாச்சாரியார்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். அந்த குரு சம்பிரதாயத்தில் சிவனிடம் இருந்த சம்பந்த சம்பிரதாயம் மெய்கண்டாரிடம் எங்களுக்கு வருகிறது திருப்பி. அப்ப சிவன் தொடக்கம், மெய்கண்டார் மத்தியில் இருக்கிறார். இந்த மெய்கண்டாரிடம் வந்ததுதான் அந்த ஈராண்டு சிவஞானம் வெற்றி என்ற மெய்கண்டார் இணைத்தால் போட்டி. அவர் யாருக்கு சொல்றார், இந்த மெய்கண்டாரிடம் வந்து அந்த ஞானத்தை பெற்றது அவருடைய குல குரு. அவருடைய குரு அவருக்கு சிஷ்யராவார். அவருடைய தகப்பனாருக்கு குருவாக இருந்தவர் மெய்கண்டார் வேளாள குலம், அவர் அந்தனர் குலம். அவருடைய குல குரு அருணந்த சிவாச்சாரியார். அவர் ஞானத்திலே குலபேதம் வயசு பேதம் எல்லாம் கிடையாது. இந்த ஜாதி பேதம் வயசு பேதம், இவர் பெரியவர் அவர் சிறியவர் என்றெல்லாம் கிடையாது. இவருக்கு குரு, இவருடைய தகப்பனாருக்கு குரு அவர் அருணந்த சிவாச்சாரியார். சகல ஆகம பண்டிதர், எல்லா ஆகமங்களும் படித்தவர். அது புஸ்தக அறிவு. அதை சொல்வார்கள் அபர ஞானம், புஸ்தக அறிவு. அதெல்லாம் இப்படி இப்படி இருக்குன்னு தெரியும், ஆனா அனுபவத்திலே அந்த ஞானம் வரையில. அந்த அனுபவத்தில ஞானம் வரும்போது அதை தரஞானம் என்று சொல்லுவார்கள். இப்ப மெய்கண்டாருக்கு அனுபவ ஞானம் வந்துட்டது. அவர் அனுபவ ஞானம் வந்தபடினாலே அவர் அவருடைய குலகுருவுக்கு குருவாகின்றார். அது நாராண்ட பல்லடியார்கரை புரிந்த அருணந்தி நற்றால் போட்டி. இது அருணந்த சிவாச்சாரியாருக்கு வருகிறது. அருணந்த சிவாச்சாரியார் யாருக்கு கொடுக்கிறார், அத மறைஞான சம்பந்தர். இவர் பராசர கோத்திரத்தில் வந்த இன்னொரு சிவாச்சாரியார். இவர் சிதம்பரத்திலே ஒரு வீதி வழியே ஒரு பித்தளை போல திரிகின்றார். எங்களுடைய ஊரில் எல்லாம் சித்தர்கள் இருந்தார்கள் இல்லையா. ஜோதஸ்வாமியுடைய குரு இருந்தார் செல்லப்பா, விசர் செல்லப்பா என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக இவர் அப்படி திரிகின்றார். அவர் திரிகின்ற பொழுது அவரை அவர் வந்து அந்த மறைஞான சம்பந்தர். அதை சொன்னார்கள், நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தன் நிழல்தால் போட்டி. மறைஞான சம்பந்தனுடைய சமாதி இன்றைக்கு சிதம்பரத்திலே இருக்கின்றது. ஜாத்திர போவர்கள் அதையும் போய் தரிசித்து வர வேண்டும். கொஞ்சம் அவுட்ஸ்கேட் விசாரித்து போனால் போகலாம். அந்த மறைஞான சம்பந்தம் அப்படி இருக்கின்றார். இந்த மறைஞான சம்பந்தம் யாருக்கு கொடுக்கிறார் இந்த ஞானத்தை என்று கேட்டால், அடுத்ததாக தில்லைவாழ் அந்தனர்கள் இருக்கின்றார்கள். தில்லையிலே நடராஜ பெருமானை பூஜித்து வருகின்ற அந்தனர்கள், தி ஆஃபிஷியேட்டிங் ஆஃபிஷியேட் குரு ஆஃப் தி தில்லை நடராஜ டெம்பிள். அவர்கள் பிராமணர்களிலேயே அவர்கள் ஒரு தனிப்பிரிவு. அவர்கள் மற்ற பிராமணர்களுடன் சேர்ந்து திருமணம் செய்வது பந்தம் செய்வதெல்லாம் கிடையாது. அது மூலாயிரவர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய சிறப்பை இறைவனே சுந்தரருக்கு அடியெடுத்துக் கொடுத்தார். திருத்தொண்டக்கையை பாடுவதற்கு தில்லவாள் அந்தனர்வம் அடியார்க்கும் அடியே, இதுதான் இறைவன் அடியெடுத்துக் கொடுத்தது. இன்றைக்கெல்லாம் இறைவன் அடியெடுத்துக் கொடுத்ததே நாங்கள் அடித்து விழுத்துக் கொண்டிருக்கின்றோம். பிராமண நிந்தை, சிவாச்சாரிய நிந்தை, சிவனடியார் நிந்தை, இது எல்லாம் ரொம்ப பொதுவாக போய்விட்டது. இது ஒருவன் புறமதத்தவர்கள் செய்வதில்லை. எங்கள் சமயத்திலே இருந்து திருநூறு பூசி சபைகளிலே இருந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவர்களும் சபைகளில் இருந்து கோயில்கள் சபைகள் சமைத்துகளை நடத்துகிறவர்களும் தான் இதை செய்கின்றது. இது உள்ளுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சவால். சிவனடியார் நிந்தை, சிவாச்சாரியார் நிந்தை, இது எல்லாம் மிகப்பெரிய தப்பு. அப்ப இந்த விதத்திலே இந்த மறைஞான சம்பந்தருக்கு, அப்ப இந்த தில்லவாள் அந்தனருக்கு அவருடைய பெருமையை சொல்லுகின்றார். தில்லவாள் அந்தனர் தான் அடியார்க்கும் அடியேன். தில்லவாள் அந்தனர் என்று சுந்தரருக்கு இதை பாடு இப்படி என்று தில்லவாள் அந்தனர் என்று தொடக்கி கொடுத்தது சிவன். இது 9வது நூற்றாண்டு நடக்குது. அவர் அந்த பாடல்ல திருத்தொண்ட தொகையில கடைசியில படிக்கும் பொழுது முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், தில்லவாளந்தர்கள் மட்டுமல்ல மூன்று பொழுதும் அவருடைய திருமேனியை தொட்டு பூஜை செய்கின்ற சிவாச்சாரியால் அவர்களுக்கும் நான் அடியவன். இது திருத்தொண்ட தொகையில இருக்கு. அப்ப இது முக்கியமான ஒரு விடயம். அப்ப இந்த மறைஞான சம்பந்தர் யாருக்கு கொடுக்கிறார்? தில்லவாளந்தனர்களோட உமாபதியாருக்கு கொடுக்கிறார். அங்கே இருந்து இப்படி தொடர்ந்து தொடர்ந்து இந்த குரு பாரம்பரியம் வந்து கொண்டிருக்குது. தீட்சை என்றால் என்னென்றால் அந்த பாரம்பரியத்துல போய் நான் போய் லிங்க் பண்றேன். ஐ எம் கனெக்டிங் டு தட் லீனேஜ். அதான் தீட்சை. அந்த மந்திரத்தை அவர்கள் மூலமாக அந்த மரபிலேயே அது வந்து அவர் மூலமாக கொடுத்துக் கொள்வது. இது மட்டுமல்ல, சிவன் உமா உமைக்கு கொடுத்தது இருக்கின்றது. உமாதேவி அறந்ததுக்கு சிவன் கந்தனுக்கு உபதேசித்து, கந்தன் வாமதேவ மகரிஷிக்கு உபதேசித்து, அதன் மூலமாக வந்த சம்பிரதாயம் இருக்கின்றது. அதை சொல்லுவார்கள் சூரியனார் கோயிலுக்கு அப்படித்தான் வந்தது. சிவன் முருகனுக்கு உபதேசிக்க, முருகன் வாமதேவ மகரிஷிக்கு உபதேசிக்க, வாமதேவ மகர்ஷி இந்த பரம்பரையிலே பாரம்பரிய குரு பாரம்பரியத்திலே வந்தது சூரியனார் கோயில் ஆதீனம் இருக்கின்றது இல்லையா. அதே மாதிரி சிவன் முனிவர்களுக்கு சூத மகரிஷிக்கு உபதேசித்து, வியாசருக்கு உபதேசித்து, சங்கராச்சாரியருக்கு உபதேசித்து, இப்படி வேறு வேறு பாரம்பரியங்களாக இந்த இது வருகின்றது. இது எல்லாம் எங்கே இருந்து வருகின்றது என்றால் கைலாஷ் திருக்கைலாய பரம்பரை. சிவன் தான் ஆதி குரு, ஆதி குரு சிவன். அவன் தான் முதல் யோகி, அவன் தான் முதல் குரு. அவனிடமிருந்து வருகின்ற இந்த செய்தியை வெவ்வேறு குரு பாரம்பரியங்களின் ஊடாக வந்து கொண்டு இருக்கின்றது. அன்டைலூட்டட், அன்அடல்டட், அன்ஆல்டர்ட், எந்த விதமான நீர்மையும் இல்லாமல், மாற்றம் இல்லாமல், பிரிவில்லாமல், சார்பில்லாமல், அது உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ் வந்து கொண்டிருக்கிற செய்தியை நாங்கள் எடுக்கின்றோம், சொல்லுகின்றோம். இந்த குரு பாரியத்தோடு தொடர்பு படுத்துவதுதான் இந்த தீட்சை. அது ஒண்ணு. அப்ப இந்த மந்திரம் சொல்வதனால எல்லாருக்கும் பலன் உண்டு. இன்றைக்கெல்லாம் நாத்திங்க வேண்டால் இந்த வைப்ரேஷன்ஸ் என்று இருக்கின்றது, வீட்டில் போட்டு விட்டால் தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி டேப்பில் போட்டு கேட்குறோம், இந்த கேட்கறதுலேயும் ஒரு பலன் இருக்கின்றது. ஆனால் சில வேலை நெடுக போட்டு கேட்குற பொழுது அதில் மகிமை குறைஞ்சிவோம் இல்லையா. அந்த இது இருக்கின்றது. காயத்ரி மந்திரம் எல்லாம் இப்போ எல்லாம் பாட்டாக இருக்கின்றது. உண்மையிலே அது பாட்டாக இருக்கக்கூடாது. அது மந்திரம் சொல்லுகின்ற உச்சரிப்பு முறையே வித்தியாசம். அதுக்கு சந்தம் அனுஷ்டு, அனுஷ்டு சந்தஹா என்றுதான் வருகின்றது. 8 letters இருக்கு, 8 letters அந்த வால் சந்தியால வர வேணும். ஒவ்வொரு வரியிலே 4 வரியிலே அதான் அனிஷ்டு சந்தம். அப்ப இந்த காயத்ரி மந்திரம் வந்து பாட்டாக சொல்வது பயனில்லை, அதுக்கென்று உச்சரிப்பு இருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அந்த உச்சரிப்புகள் இருக்கின்றது. அதை நாங்களாக சொல்லுவது எங்களுக்கு பலன் தரும். மந்திரம் மன் என்றால் மனம், நினைப்பது மனம், எல்லாத்துக்கும் மண். அந்த மனம் உள்ளவன் தான் மனிதன். மன் என்று சொல்லியிருந்தால் மன்னது, ஆங்கிலத்திலே மேன் என்று தானே சொல்லுகின்றோம். அதே மாதிரியாக அப்ப இந்த மனிதன் மனம் உள்ளவன். அப்ப இந்த மந்திர திறம் என்றால் திடப்படுத்துவது, திறப்படுத்துவது, நிலைப்படுத்துவது, காப்பது. அப்ப மன் திறம் என்றால் நினைப்பவனை சொல்பவனை ஸ்திரப்படுத்தி காப்பது மந்திரம். இந்த மந்திரத்தை அந்த பாரம்பரியத்தில் இது எடுத்து சொல்லுகின்ற பொழுது பலன் கூட. அதாவது வந்து ஒபிஷியலா எடுத்து சொல்றீங்க, சொல்லுவார்கள் இப்ப சிடி எல்லாம் இருக்கின்றது இல்லையா, சுட்டெடுப்பார்கள் சிடி. ஒபிஷியலா இல்ல, அதை கொப்பு பண்ணி எடுக்கிறது இலீகல் கொப்பி எல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அதுவும் வேலை செய்யும் தான். ஆனால் சிறப்பாக ஒரிஜினல் சிடி வேணும் என்றால் நீங்கள் ஒரிஜினலா அந்த காப்பிரைட் இந்த இடத்துல இருந்து எடுக்க வேண்டும். அந்த காப்பிரைட்டட் அந்த இதுக்கு நீங்க கனெக்ட் பண்ணி ஒபிஷியலா மந்திரம் எடுப்பதுதான் இந்த தீட்சை. அப்படி எடுத்து சொல்லும் போது அதுக்கு பலன் கூட. ஏன் பலன் கூட என்று சொன்னால், நீங்கள் குருமுகமாக எடுக்கின்ற பொழுது அவர் தர்ற மந்திரத்தை அந்த குரு எத்தனை லட்சம் தரம் சொல்லியிருப்பார். ஓம் நமசிவாயோ, ஓம் சிவாய நமோ, என்ன மந்திரம் தந்தாலும் அந்த மந்திரத்தை குரு எத்தனை ஆயிரம் தரம் உருவேற்றி இருப்பார். மந்திரத்துக்கு ஒரு பேர் சொல்வார், உஜுவேற்றுதல். உஜுவேற்றுதல் என்றால் தெரியும் தானே, அந்த அப்படி ஆபாசத்தை கூட்டுவது, அப்படியே அப்படியே என்ன சார்ஜிங். அவருடைய குரு அதை எத்தனை தரம் சொல்லியிருப்பார், அவருடைய குரு இது. இப்படி கோடானு கோடி புண்ணிய ஆத்துமாக்கள், கோடானு கோடி தடதகள் மீண்டும் மீண்டும் சொல்லி 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 உருவேற்றின சார்ஜ் என்று சொல்வார்கள், ஸ்பிரிச்சுவலி சார்ஜ். அந்த மந்திரத்தை நீங்கள் எடுக்கின்ற பொழுது அதனுடைய பலன் மிக அதிகம். அதை சொல்லுகின்ற பொழுது இந்த ஆன்ம விடுதலைக்குரிய இது மிகவும் கூட. ஆகவே எத்தனையோ பேர் மந்திரங்களை ஜபிக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த தீட்சை மூலமாக மந்திரத்தை பெற்று சொல்லுவது மிகவும் சிறப்பானது. இதான் இந்த தீட்சையை பற்றி.